வணக்கம் நேயர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாய சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைக்கு நம் நிலையத்திற்கு பயிர் நோயில் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் சுதா அவர்கள் நிலக்கடலையில் ஏற்படும் நோய்களும் அதன் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு பற்றிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
வணக்கம். என்னுடைய பேர் சுதா. நான் வந்து உதவி பேராசிரியராக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயில் துறையில் இருக்கேன். இன்றைக்கி பார்த்தா நிலக்கடலையில் ஏற்படுற நோய்களையும் அதில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பையும் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை 247,00,000 ஹெக்டர் பரப்பளவில் பயிர் செய்யப்படுது. ஹெக்டருக்கு 1000 கிலோவாக இருந்த உற்பத்தி பருவநிலை மாற்றம் காரணமாக 685 கிலோவாக குறைஞ்சிருச்சு. உயர் விளைச்சல் ரகங்கள் பயன்படுத்தாதது, தொழில்நுட்பங்களை சரியான நேரத்தில் கடைபிடிக்காதது தான் அதோட பூச்சி நோய் கட்டுப்படுத்துவதில் உள்ள சிரமங்களை போன்ற இதனால் பயிரில் மகசூல் குறைவு ஏற்படுது. தமிழ்நாட்டில் சித்திரை மாதம் தொடங்கி தற்போது வர நிலக்கடலை விதைப்பு நடந்துட்டுருக்கு. இந்த பயிர் பருவமானது அதாவது கோடை விதைப்பிலிருந்து அப்போ விதைச்சோம் அப்படின்னா 30, 40, 50, 60 நாள் பயிராக இப்போ இருக்குது. ஒரு சில விவசாயிகள் இளம்பட்டமாகவும் இதை வந்து பயிரிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலையில் என்னென்ன நோய்கள் வருதுன்னு பார்க்கலாம். நிலக்கடலையில் நோய்கள் தாக்குதல் காரணமாக சராசரியாக 10% மகசூல் இழப்பு ஏற்படுது. நிலக்கடலையில் முக்கியமாக துரு நோய்னு சொல்கிறப்பற ஒரு நோய், இலைப்புள்ளி நோய், வேரழுகள் போன்ற 3 விதமான நோய்கள் வந்து தோன்றி மகசூல் பாதிப்பை ஏற்படுத்துது. ஏற்கனவே இந்நோய்கள் அறிஞ்சு அதற்கேற்ப பாதுகாப்பு நடவடிக்கை விவசாயிகள் கடைபிடித்தா நல்ல மகசூல் ஏற்படுத்தலாம். இந்த நோய்கள் எந்தெந்த பருவத்தில் வருதுன்னா இலைப்புள்ளி நோய் விதைச்ச 3 வாரத்துலேருந்து 7வது வாரம் வரைக்கும் வருது. துரு நோய் விதைச்ச 6வது வாரத்தில் வருது. வேரழுகள் நோய் பயிர் வளர்ந்து வரும் பருவத்தில் அளவுக்கு அதிகமாக நீர் தேங்கும் போது வருது. கழுத்தழுகல்னு சொல்கிற ஒரு நோய் இருக்குங்க, இது வந்து பார்த்திங்கன்னா 3 நிலையில் வருது. எப்போன்னா விதை முளைக்கும் போது ஒரு தடவை, விதை முளைச்ச 1 வாரத்துலேயும், வளர்ந்த பயிரில் நுனி அழுகலாகவும் இந்த கழுத்தழுகல் நோய் வருது. முதல் பார்த்திங்கன்னா துரு நோய், இந்த நோயோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், எப்படி சாதகமான சூழ்நிலை, எப்படி இது வந்து பரவுது, அதோட கட்டுப்பாடு எப்படின்னு பார்க்கலாம். துரு நோய்னு சொன்னோம் அப்படின்னா அதில் பேரிலிருந்தே தெரியுது அது வந்து ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த நோய் பார்த்திங்கன்னா 6வது வார காலத்தில் செடியில் தோன்ற ஆரம்பிக்குது. இந்த நோயானது செடியில் இலை, காம்பு, தண்டு பகுதியை தாக்குது. நோய் தாக்கப்பட்ட செடியோட அடிபாகத்தில் உள்ள இலையின் கீழ்ப்புறத்தில் ஆரஞ்சு கலரில் அல்லது செம்பழுப்பு நேரத்தில் கொப்புளங்கள் மாதிரி உண்டாகுது. இலையில் துருப்பிடிச்ச மாதிரி சிறு சிறு புள்ளிகள் காணப்படுறதும் பெரும்பாலும் இலைப்புள்ளி நோய் துரு நோய் கலந்து தான் காணப்படுது. நோயின் தாக்குதல் தீவிரமாகிறப்போ இலைகள் அதாவது உதிர்ந்துருதுன்னா கீழே கொட்டிடுது. நோய் தாக்கப்பட்ட செடியில் உள்ள காய்கள் சின்னதாகவும் பெரும்பாலும் காய்கள் சுருங்கியும் காணப்படுறது இதோட அறிகுறி. இதோட சாதகமான சூழ்நிலை அதாவது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுல ஈரப்பதம் 85% மேலே தொடர்ந்து 3 நாட்கள் இருந்தாலும், கனமழை அதாவது அதிகமான மழை பெஞ்சு குறைந்த வெப்பநிலை அதாவது 20-25 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் இந்த நோய் சீக்கிரமாக பரவுது. இதுக்கு எப்படி வந்து கட்டுப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா இதோட நோயுற்ற செடிகள் செடியில் காஞ்ச சருகுகள்லையும் இந்த பூசண வித்துகள் அங்கங்கே அப்படியே உட்காந்துருக்கும். இது வந்து அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் விடுபட்ட செடி மூலமாகவும் பரவுது. இந்த நோயை உண்டாக்குற அதாவது பூசண அந்த வித்துக்கள்னு சொல்கிறோம் இல்லைங்க, அந்த விதை மாதிரி காற்று மூலமாக பரவுது. அதாவது மழையின் போது நோய் தாக்கிய செடியிலிருந்து சிதறிய நீர்த்துளி அந்த தண்ணி மூலமாகவும் இந்த நோய் வந்து அடுத்த செடிக்கு ஈஸியாக வந்து பரவுது. இதோட அறிகுறிகளையும் சேர்த்து இலைப்புள்ளி நோய் ரெண்டுக்கும் சேர்த்து எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறது இலைப்புள்ளி நோய் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி நோய், இந்த நோய் 2 பூசணத்தினால வருது. ஒன்று வந்து ஆரம்ப காலத்தில் வர நோய் சொல்லலாம், இன்னொன்று விதைச்ச 30வது நாளுக்கு மேலே ஒரு நோய் வரும், 30 நாளில் ஒரு நோய் வரும். அதாவது முதல் பருவம் 2வது பருவத்தில் இந்த 2 இலைப்புள்ளி நோய் வருது. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. எப்படின்னா இந்த நோயோட அறிகுறியை பார்த்தோம் அப்படின்னா முதல் வகை பூசணம் அதாவது முதல் வகை நோயானது இலைப்புள்ளியோடது பயிரினுடைய ஆரம்ப காலத்தில் அதாவது 30வது நாட்களில் வருது. பழுப்பு நேரத்தில் வட்டமாகவோ அல்லது ஒழுங்கற்ற வடிவமாகவோ பெரிய புள்ளிகள் இலையோட மேற்புறத்தில் காணப்படுது. இலையோட அடிபாகத்தில் வெளிப்புற நிலத்தில் புள்ளிகள் காணப்படுது. இந்த நோய் தீவிரமாகும் போது புள்ளிகள் செம்பழுப்பு நிறமாக அதாவது பழுப்பு நிறமாக மாறுது. 2வது வகை பூசணம் அதாவது இது வந்து 30 நாளைக்கு மேலே, 30 நாளில் வர்றது நான் முன்னாடி சொன்னேன், இது வந்து 30 நாளைக்கு அப்புறம் உள்ளது 60வது நாள் அப்படி வர நோய் வந்து 2வது வகை பூசணம்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த இலைப்புள்ளி நோயானது 50 நாளுக்கு அப்புறம் அதாவது 60 நாளில் வந்து ஏற்படுது. இந்த இலைப்புள்ளி இலையோட மேற்புறத்தில் சற்று சிறிய கரும்பழுப்பு நிறத்தில் தோணுது. இந்த புள்ளி சுற்றி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருவளையம் இருக்காது. முதலாவது வர இலைப்புள்ளி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருவளையம் இருக்கும், இதுக்கு வந்து இருக்காது. இது வந்து இலையோட கீழ்ப்புறத்தில் உள்ள புள்ளி கருப்பு கலரில் மட்டும் காணப்படுது, இதை சுற்றி மஞ்சள் கலரில் இருக்காது. இந்த இருவகை இலைப்புள்ளி நோய்களும் செடியில் அடிபாகத்தில் ஆரம்ப நிலையில் தோணுது. ரெண்டாவது, வெப்பநிலை சாதகமாக இருந்தாலும் நாள் அடைவில் இப்புள்ளிகள் செடியோட மேல் மட்டத்தில் உள்ள இலைகளிலும் காணப்படுது. இந்த நோயானது செடி பூக்கும் பருவத்திலிருந்து அறுவடை பருவம், அதாவது அறுவடை பண்ணுற வரைக்கும் தீவிரமாக நிறையவே இருக்கும். இந்த நோய் தீவிரம் அடைஞ்சதுன்னா ஒன்றோடு ஒன்று இணைந்து இலை பரப்பு முழுவதும் பரவி இலை வந்து காஞ்சி கடைசியாக இலை வந்து கொட்டிடும். சரிங்களா, இந்த ரெண்டு நோயும், அதாவது இந்த இலைப்புள்ளி நோயும் சரி, துருநோய் முன்னாடி சொன்னாலே ரெண்டு நோயை எப்படி கட்டுப்படுத்தலான்னா, இலைப்புள்ளி நோயை தாங்கி வளரக்கூடிய மற்றும் துருநோயை எதிர்த்து வளரக்கூடிய ALR1, அதாவது ALR2 மற்றும் ALR3 ஆகிய நிலக்கடலை பயிர் ரகங்களை பயிரிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரே பயிரை பயிரிடாமல் பயிர் சுழற்சி முறையில் பயிரிடணும், அதாவது நிலக்கடலைக்கு அப்புறம் சோளம் இது மாதிரி வேறு பயிர்களை பயிரிடணும். நோயுற்ற செடிகளோட காய்ந்த சருகுகளை எரிச்சிடணும். இவ்வாறு செய்கிறதால நோய் பரவதை தடுக்க முடியும். அறுவடையில் விடுபட்டு முளைக்கும் செடிகளை பிடுங்கி அழிச்சிடணும். ரெண்டாவது, கார்பன்டசிம் 2 கிராம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கெமிக்கலை வந்து 2 கிராம், அதாவது பூஞ்சான கொல்லி 2 கிராம் விதை நேர்த்தி செய்யணும். அதாவது விதை நேர்த்தினா விதையோடு கலந்து 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கலந்து விதைக்கணும். இலைப்புள்ளி நோய் தாக்குதல் இருந்ததுனே பார்த்த உடனே 40-45 நாளில் 15 நாட்களோட இடைவெளியில் 2 தடவை குளோரோத்தலோனில் 1 கிலோ அல்லது மாங்கோசிப் 1 கிலோ அல்லது கார்பன்டசிம் 250 கிராம். கார்பன்டசிம் போட்டோம் அப்படின்னா கார்பன்டசிம் 250 கிராமோட மேன்கோசெப் 500 கிராம் ஒரு ஹெக்டருக்கு தெளிக்கலாம். சரிங்களா, துருநோய் கட்டுப்படுத்த நோயோட ஆரம்பத்தில் ஹெக்டருக்கு நனையும் கந்தகம் வெட்டபிள் சல்ஃபர்னு சொல்லுவோம், அதை வந்து 2.5 கிலோ அல்லது ட்ரைடிமார்ஃப்னு சொல்கிற மருந்து 1.5 லிட்டர் 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கலாம். இது வந்து நான் சொல்கிறது 1 ஹெக்டருக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேரழுகல் நோய். இந்த நோய் பார்த்தீங்கன்னா செடியோட ஆரம்பத்தில் தண்டும் தரையும் சேர்ற இடத்துல, அதாவது பழுப்பு நிறத்தில் ப்ரௌன் கலரில் புள்ளி காணப்படுது. இது வந்து இலை கிளை அதாவது வாடி காஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்கும். இதோட அறிகுறிகள் தண்டு தோல் உறிஞ்சு காணப்படுது. இந்நோய் தாக்கப்பட்ட செடியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இலைகள் காஞ்சிருக்கும், கருப்பு நிற பூஞ்சான இலை அந்த முடிச்சுன்னு சொல்கிறோம், அது வந்து வேறு பகுதியில் வந்து முடிச்சு முடிச்சா இருக்குங்க. பாதிக்கப்பட்ட காயோட உள் தோல் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் காணப்படுது. இதை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேரழுகல் நோயை கட்டுப்படுத்த நல்ல வடிகால் வசதி ஏற்படுத்தணும், பயிர் சுழற்சி முறையை வந்து கடைபிடிக்கணும். 1 ஹெக்டருக்கு 1 கிலோ ட்ரைகோடர்மா விரடியை 50 கிலோ நல்ல மக்கிய தொழு உரத்தோடு கலந்து போடணும். நோயின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட ஒரு சில செடி எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது திருப்பியும் வந்து பரவாமல் தடுக்கலாம். அதோட செடியை சுற்றியும் கார்பன் டைசிம் வந்து 1%, அதாவது 1 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படிங்கிற இதில் வந்து கலந்து ஊற்றலாம். இது இல்லாமல் செடிக்கு வந்து விதை நேர்த்தி செய்யலாம், அதாவது செடிக்குங்கும் போது விதைக்கு நம்ம விதை நேர்த்தி செய்கிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படின்னா, வேர்கள் நோயை கட்டுப்படுத்த விதைகளை, அதாவது இது வந்து உயிர் எதிர் உயிரி மூலம் கட்டுப்படுத்துறது. எப்படின்னா ட்ரைகோடர்மா விரிடின் நம்ம ஒரு பூஞ்சான எதிர் உயிர் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம் 1 கிலோ விதைக்கு அல்லது சூடோமோனஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு சேர்த்து விதையோடு சேர்த்து விதைக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று ரசாயன விதை நேர்த்தின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ விதைக்கு 4 கிராம் திரவம் அல்லது 2 கிராம் கார்பன்டசி மருந்து கலந்து 24 மணி நேரம் கழித்து விதைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கழுத்தலைகள் நோயின்னு சொல்கிறோம். இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது வந்து 3 நிலையில் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பூஞ்சான நோய். இந்நோய் விதை மற்றும் மண் மூலமாக பரவக்கூடியது, இதனால் விதைத்த உடனே பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த நோய் பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சானத்தினால் ஏற்படுது. இது எவ்வேறு நிலையில் எப்படி இது தாக்குதலை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். விதை முளைக்கிற முன்னாடியே விதை வந்து அழுகிறோம், இது வந்து சொல்கிறது பிஎம்எர்ஜென்சின்னு சொல்கிறோம். அதாவது விதை முளைக்கிறதுக்கு முன்னாடியே விதைக்குள்ளேயே மண்ணிலேயே வந்து விதை அழுகிறோம். இந்த நோய் மண்ணிலிருந்து முளைக்கும் முன் விதையை அழுக செய்யுது, இதனால் விதை முளைப்பு திறன் பாதிக்கப்பட்டு விதை முளைக்காமல் போயிடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விதை முளைச்ச பின்னாடி செடிகள் வந்து அழுகிறது. இது பார்த்தீங்கன்னா இளஞ்செடிகளில் உள்ள விதை மிகச்சிறிய பழுப்பு நிற புள்ளிகளில் காணப்படுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த முளைத்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டிலிடன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஹைப்போகாட்டைல், இது ரெண்டு என்ன பண்ணுது அப்படின்னா தண்டோட மேற்பகுதியில் புள்ளிகளாக காணப்படுது. இது வந்து என்னென்னா, அதாவது விதை முளைத்ததுக்கப்புறம் நான் சொல்கிற அறிகுறி இதெல்லாம். அதோடு மட்டும் இல்லாமல் பழுப்பு நிற புள்ளிகள் கழுத்து பகுதியிலையும் காணப்படுது. இது இல்லாமல் தாக்குதல் அதிகமாகும் போது, அதாவது அதிகமான நோய் காணப்படும் போது, செடி அழுகி நுனிப்பகுதியில் பூசண வித்துக்கள் படர்ந்தும் காணப்படுது. மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக வெள்ளை கலரில் படர்ந்திருக்கும் வேர் பகுதியில். இது பார்த்தீங்கன்னா இதனால் என்ன ஆகுது அப்படின்னா தண்டு உறிஞ்சும் காணப்படுது. இதோடு மட்டும் இல்லாமல் நுனி அழுகல், அந்த நுனி வந்து அழுகியும் இருக்குது. இதோட சாதகமான சூழலை எப்படி வந்து இந்த பூஞ்சானம் வந்து பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழமாக விதைக்கிறதுனால பரவுது. இன்னொன்று, அதிக மண்ணில் வெப்பம், சூடு வந்து அதிகமாக இருக்கும்போது 30-35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்துச்சு அப்படின்னாலும் குறைந்த மண்ணில் ஈரப்பதம், அதாவது நம்ம காற்றோட ஈரப்பதம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மண்ணில் வந்து குறைஞ்சு இருந்தாலும் இது வந்து இந்த நோய் வந்து சீக்கிரம் பரவிடும். இது வந்து மண்ணில் உள்ள தாவரப் பொருட்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட விதை மூலமும் பரவுது. இன்னொன்று, நல்ல தரமான நோய் இல்லாத விதைகளை தேர்வு செய்கிறதுனாலையும் பரவுது. விதைக்கும் முன் மண்ணில் ஹெக்டருக்கு, இது எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, விதைக்கும் முன் மண்ணில் ஹெக்டருக்கு 2.5 கிலோ ட்ரைக்கோடர்மா விரடிய 100 கிலோ மக்கிய எருவோட கலந்து மண்ணில் போடணும். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் முன்னாடி சொன்ன இல்லைங்களா, அந்த ட்ரைக்கோடர்மா விரடியை கொண்டு விதையோட கலந்து விதை நேர்த்தி செஞ்சும் விதைக்கலாம். ஆழமாக விதைக்காதே தவிர்க்கணும், ரொம்ப ஆழமாக விதைக்கக்கூடாதுங்க. அதாவது தாவரப் பொருட்களை சேகரித்து அப்படின்னு என்னென்னா, அதாவது ஏற்கனவே வந்து நோய் பாதிக்கப்பட்ட செடிகள் வந்து வயலில் இருக்கும், 1-2 கிடக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக வயலில் வச்சுருக்கணும். நோயோட ஆரம்பத்தில் பாதிக்கப்பட்ட செடி எடுத்துட்டு அது சுற்றியும் பார்த்தீங்கன்னா கார்பன் டைசிம் 1% கரைசலை வந்து ஊற்றணும். சரி, இது வந்து இப்போ நம்ம வந்து 4 நோய்கள் எப்படி எப்படி வருதுன்னு எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத பார்த்தோம். நிலக்கடையில் வந்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு, அதாவது எல்லா நோய்க்கும் சேர்த்து எப்படி வந்து ஆரம்பத்திலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேன், கேளுங்க. உயர் விளைச்சல் மற்றும் பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் உள்ள ரகங்களை பயிரிடணும். விதைப்பதற்கு முன் 1 கிலோ ட்ரைக்கோடர்மா விரடியை நல்ல மக்கிய 50 கிலோ எருவோட கலந்து வயலில் போட்டுடணும். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைக்கோடர்மா விரடி அல்லது 10 கிராம் சூடோமோனஸ். சூடோமோனஸ்ங்கிறது என்னென்னா பாக்டீரியா எதிர் உயிரி, அதோட விதை நேர்த்தி செஞ்சு பண்ணணும் அப்படின்னா அந்த வேரழுகள் துரு நோய் இதை வராமல் தடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் விதைத்து 45 நாள் வட்டத்தேமல்னு ஒரு நோய் ஏற்படும். இது வந்து முட்டல்கள் நச்சுயிரி நோயை தாக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து என்னென்னா கையில் எடுத்து தான் அப்புறப்படுத்தணும். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம எதுவும் எதிர்ப்புத்தன்மையோட ரகங்களோ இல்லை இதுக்கு வந்து பூஞ்சான எதிர் உயிர்களோ கிடையாது, அதை வந்து சேகரித்து அழிக்கணும். வேரை தாக்கும் பூச்சிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா நிலக்கடலைக்கு பின்னாடி நிலக்கடலையே பயிரில் பண்ணாமல் மாற்று பயிர்கள் பண்ணி பயிர் சுழற்சி முறையை கையாளணும்னா நிறைய நோய்களை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். பயிரோட அறுவடை முடிஞ்சதும் வயலுள்ள எல்லா செடிகளையும் கழிவுகளையும் எடுத்தோம்னா வேரழுகள் நோய், தூரழுகள், துரு நோய், இலைப்புள்ளி போன்ற நோய்களை வந்து குறைக்கலாம். அறுவடை செய்து நிலக்கடலையை நன்கு காய வச்சு 10-12% ஈரப்பதம் நிலையில் சேமித்து வச்சோம்னா பின்னாடி இதை வந்து விதைக்கு பயன்படுத்துறதுனால விதை மூலமாக பரவுற நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். தேவைப்படுறப்போ மட்டும் பொருளாதார சேத நிலையை தெரிஞ்சிட்டு சிபாரிசு செய்யப்படுற அளவு மருந்தை சரியான அளவு தண்ணியோட சேர்த்து சரியான நேரத்தில் முறைப்படி தெளித்தோம் அப்படின்னா நிலக்கடலையில் வர ஏற்படுற நோய் எல்லா நோய்களையும் முடிந்த அளவு கட்டுப்படுத்தி நல்ல மகசூல் பெறலாம். நன்றி.